السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் உள்ள அல்லாஹ் என்ற பெயரால் துவக்கம் செய்கிறேன். அண்ணலம் பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நம்முடைய இந்திய நாட்டினுடைய 68வது ஆண்டு சுதந்திர தினம். இதை முன்னிட்டு அது சம்பந்தமான சில விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த போராட்டத்தை பற்றிய சில தகவல்களை நான் உங்களுக்கு இன்று பரிமாறவிருக்கிறேன். பொதுவாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவினுடைய தாக்கமாக ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அடிமை இல்லை, வேறு யாருக்கும் அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முஸ்லிமினுடைய உயிரோடும் அவனுடைய உதிரத்தோடும் கலந்த ஒரு நிலை அல்லாஹுக்கு மட்டுமே அடிமை, அல்லாஹுக்கு மட்டுமே வழிபடுபவன், வேறு யாருக்கும் அவன் அடிமை அல்ல என்ற உணர்வு தான் இஸ்லாத்தோடு கலந்திருக்கிறது. எனவே சுதந்திரத்தை தேடுவது என்பது, அதற்காக வேண்டி பாடுபடுவது என்பது மார்க்க ரீதியான ஒன்று என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருட காலம் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள். குறிப்பிட்ட சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிபெயர்ந்து போனார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், மக்காவிலே இருந்து இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை இன்னும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்த போதிலும் கூட அங்கே சுதந்திரமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சுதந்திரமாக செய்கின்ற அந்த வாய்ப்பு அறவே இல்லாமல் இருந்தது. அல்லாஹ்வுடைய பெயரை ஓங்கி முழங்கி சொல்லுகிற அந்த நிலையும் அங்கே இல்லாமல் இருந்தது. யாராவது தன்னை முஸ்லிம் என்று சொன்னாலோ, தன்னை அல்லாஹ்வுக்கு அடிபணிபவன் என்று சொன்னாலோ, அல்லாஹ்வை அன்றி வேறு யாரையும் நான் வணங்குவதில்லை என்று சொன்னாலோ, அவருக்கு மரண தண்டனை தான் அங்கே கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் தன்னையும் தன்னுடைய ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மக்காவிலே இருந்து அவர்கள் குடிபெயர்ந்து மதீனாவுக்கு சென்றார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அந்த போராட்டம், அந்த அறப்போராட்டம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தது. அன்று அவர்கள் இஜரத்து செய்ததின் காரணமாக, அந்த போராட்டத்தை அவர்கள் செய்ததின் காரணமாக, இஜரத்திற்கு பின்னால் அவர்கள் செய்த யுத்தங்களின் காரணமாக இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற முஸ்லிம்கள் அல்லாஹ் என்ற பெயரை துணிச்சலோடு தைரியமாக சொல்லுகிற அந்த வாய்ப்பினை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த போராட்டம் தான் அந்த வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. உலகம் முழுவதிலும் இருக்கிற, பூமி முழுவதிலும் இருக்கிற இடங்களிலே பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கும், பாங்கு சொல்லுவதற்கும், அங்கே தொழிலை நடத்துவதற்குமான எல்லா விதமான அதிகாரமும் உரிமையும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செய்த அந்த போராட்டம் தான். அதுபோன்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது எல்லா நபிமார்களையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக வேண்டி அனுப்பியிருந்தான். எல்லாருடைய எல்லா நபிமார்களையும் அனுப்பிய நோக்கம் ஒன்றுதான், அல்லாஹ் என்பவனை, அவன் ஒருவன் வணக்கத்திற்கு தகுதியாலும் அவன்தான் என்பதனை இந்த உலகிலே ஸ்தாபிப்பது மட்டுமல்ல, எந்தெந்த பகுதிகளிலே அந்தந்த மக்கள் யாருக்கு அடிமைகளாக கிடக்கிறார்களோ அவர்களை அவர்களிடத்திலிருந்து விடுதலை பெற செய்வது என்பதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனிடத்திலே அனுப்பி சொல்ல சொன்னான். அவனிடத்திலே சென்று சொல்லுங்கள், உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களை அடிமைகளாக இருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலர்களை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது, அவர்கள் நிம்மதியாக வாழவிட வேண்டும், அவர்கள் கொத்தடிமைகளை போன்று நீங்கள் வாழ வைக்கக் கூடாது, அப்படி வாழ செய்வார்கள் வாழ செய்வீர்களானால் அவர்களுக்காக நாங்கள் போராடுவோம், அவர்களை மீட்பதில் அவர்களுக்கு மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்திக் கொடுப்பதிலே நாங்கள் முனைப்பு காட்டுவோம் என்ற செய்தியினை அல்லாஹ் தஆலா பிரவணத்திலே சொல்லும்படி சொல்லி அனுப்பினார். ஒரு மனித சமுதாயம் ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது ஒரு நாட்டிற்கோ அல்லது வேறு வகையான இயக்கங்களுக்கோ அடிமை அல்ல, அவன் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமை என்பதனை நிலைநிறுத்துவதுதான் சுதந்திரத்தினுடைய முக்கியமான நோக்கமாகும். இந்தியாவிலே இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பகுதிகளை அந்த பரங்கியர்கள் தங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று பேராசை கொண்டிருந்தார்கள். சொல்வார்கள், சூரியன் ஒரு உயரமாகக்கூடிய இடத்திலிருந்து அஸ்தமாகின்ற இடம் வரையிலும் அவர்கள் ஆட்சிதான் இருந்தது. எங்கேயுமே அவர்களுக்கு எதிராக வாய் திறந்து பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் இருந்தது. எந்த பகுதியிலும் எந்த ஆலயங்களிலும் எந்த வணக்க வழிபாடுகள் நடக்குகின்ற இடங்களிலும் அவர்களை எதிர்த்து பேசுவதற்கு யாருக்கும் துணிச்சல் வரவில்லை. முஸ்லிம்கள் மட்டும்தான் தங்களது பள்ளிவாசல்களிலே அந்த சுதந்திரத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். ஜுமா குத்துபாக்களிலும் பிரசங்கங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் அந்த உணர்வினை கிளறச் செய்தார்கள். அன்று மட்டும் முஸ்லிம்கள் அந்த பணியை செய்திருக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. அது மட்டுமல்ல, 800 காலங்களில் இந்தியாவை முஸ்லிம்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய கையிலிருந்துதான் ஆங்கிலேயர்கள் இந்த ஆட்சியை பறித்தார்கள். நினைவில் வைக்க வேண்டும், முழுவதுமாக இஸ்லாமியர்களுடைய கையிலிருந்தான் இந்த ஆட்சி பறிக்கப்பட்டது. எங்கெல்லாம் அவர்கள் தங்களுடைய காலடி எடுத்து வைத்தார்களோ அங்கெல்லாம் வெற்றி கொண்டார்கள், எல்லா பகுதிகளையும் வெற்றி அடைந்தார்கள். கடைசியிலே முதல் முதலில் அவர்கள் தோற்றது எங்க தெரியுமா? ஆப்கானிஸ்தானில் தான், முஸ்லிம்களிடத்திலே தான் வெள்ளையர்கள் தோற்று ஓடினார்கள். அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவிலே கால் பதிப்பதற்காக வேண்டி வந்தபோது இவர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்துவார்கள் என்று முதலில் உணர்ந்த ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் திப்பு சுல்தானுடைய தந்தையார் ஹைதர் அலி அவர்கள் தான். அவர்கள் தான் அதை உணர்த்தினார்கள், இவர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்துவார்கள், இங்கு ஆதிக்கம் செலுத்துவார்கள், இங்கு இருக்கிற மக்களை தங்களது அடிமைகளாக நடத்துவார்கள் என்று முதலில் உணர்ந்தவர்கள். அந்த உணரக்கூடிய தன்மையும் கூட முதலில் ஒரு முஸ்லிம் இடத்தில் தான் ஏற்பட்டது என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சுதந்திரம் கிடைத்த அன்றைய தினம் பாராளுமன்றத்தினுடைய மத்திய மண்டபத்திலே எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து 12 மணி அடிப்பதை எதிர்பார்த்து நிசப்தமான நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். 12 மணி அந்த மணி அடிக்கிற போது சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று பொருள். எல்லா ஒப்பந்தமும் நிறைவேற்றிவிட்டன. அன்றையிலிருந்து அந்த 12 மணியிலிருந்து உங்கள் நாடு சுதந்திரம் அடைந்துவிடும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டன. அதை எதிர்நோக்கியவர்களாக அந்த இரவில் நடுநிசையில பாராளுமன்றத்தினுடைய மத்திய மண்டபத்திலே உட்கார்ந்து அத்தனை பேர்களும் அத்தனை தலைவர்களும் நூற்றுக்கணக்கான தலைவர்கள் ஒன்று திரண்டிருக்கிற அந்த நேரத்திலே ஒருவருடைய மூச்சு சத்தமும் கூட வெளியிலே வராத அளவுக்கு நிசப்தம் நிலவிய அந்த நேரத்திலே 12 மணிக்கான மணி அடிக்கிறது. மணி அடித்து ஓய்ந்த போது இந்த நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது என்பதாக அர்த்தம். அப்படி அடித்த போது அடுத்த நேரம் என்ன நிகழ்ந்தது என்று சொன்னால் தேசிய கீதம் பாடப்பட்டது. பாராளுமன்றத்தினுடைய முதல் அந்த சுதந்திரம் கிடைத்த அந்த முதல் வினாடியிலே தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. எந்த தேசிய கீதம் தெரியுமா? இன்று நாம் பாடுகிற ஜனகணமனக அல்ல, சாரே ஜஹான் சாச்சா இந்துஸ்தான் அமாரா என்று அல்லாமா இக்பால் அவர்கள் வடித்த அந்த கவிதை தான் அங்கு பாடலாக படிக்கப்பட்டன. முதல் தேசிய கீதமும் அதுதான். ஆனால் அது இயற்கையவர் முஸ்லீம் என்ற காரணத்தினால் அது ஓரம் கட்டு போய்விட்டன. எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாமியர்கள் தான், இஸ்லாமியர்களின் செயல்கள் தான் முன்னிலை வகித்திருக்கிறன என்பதை நாம் இந்த போராட்டத்திலே பார்க்கிறோம். இதை பற்றிய சிந்தனையை தூண்டியவர்கள் முஸ்லிம்கள், இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள், இதற்காக வேண்டி முதல் அடி எடுத்து வைத்தவர்கள் முஸ்லிம்கள். ஏதோ ஒரு 10 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் கிடைத்த சுதந்திரம் அல்ல இது. கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலங்கள் இதற்கான போராட்டம் ஆரம்பமாயிருக்கின்றன. 1756 ஆண்டு துவங்கிய போராட்டம், 1947 தான் சுதந்திரம் கிடைத்தது. இடைப்பட்ட நாட்கள் 200 வருடங்கள். இந்த 200 வருடங்களில் முஸ்லிம்கள், அதாவது மற்ற மனிதர்கள் அத்தனை பேர்களுமே இந்த அரசாங்கத்திற்கு, ஆங்கில அரசாங்கத்திற்கு அடிமைகளாகத்தான் கிடந்தார்கள். இந்த 200 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் பேர்கள் இறந்திருப்பார்கள். வரலாற்றாசிரியர் குறிப்பிடுவது போல 200 ஆண்டுகளில் பல லட்சம் மனிதர்கள் இதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பொருள்கள் இதற்காக வேண்டி செலவு செய்யப்பட்டிருக்கின்றன. எத்தனை எத்தனை போராட்டங்கள், எத்தனை எத்தனை ஆயுதங்கள் அத்தனைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த நாட்டிலே வாழுகிற முஸ்லிம்கள் தங்களது விகிதாச்சாரத்திற்கு அதிகமாகவே, தங்களது எண்ணிக்கைக்கு அதிகமாகவே மரணித்திருக்கிறார்கள், தங்களது உயிரை கொடுத்திருக்கிறார்கள், தங்களது சக்திக்கு மீறிய பொருளாதாரத்தை செலவு செய்திருக்கிறார்கள். இந்திய சுதந்திரத்தினுடைய போராட்டத்தினுடைய முதன்மையானவர்கள் முஸ்லிம்கள். எல்லா நிலையிலும் செலவு செய்ய வேண்டுமா, களத்திலே இறங்கி போராட வேண்டுமா, எத்தனை எத்தனை வகை வகையான போராட்டங்கள் நடைபெற்றனவோ அத்தனையிலும் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். சிப்பாய் கழகமாகட்டும், ஹிலாபத் இயக்கமாகட்டும், ஒத்துழையாமை இயக்கமாகட்டும், தண்டி சத்தியாகிரக உப்பு சத்தியாகிரக போராட்டமாகட்டும், வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டமாகட்டும், மது ஒழிப்பு போராட்டமாகட்டும், ஆங்கிலேயருக்கு எதிரான எத்தனை எத்தனை போராட்டங்கள் நடந்தனவோ அத்தனையும் முஸ்லிம்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள், கலந்திருக்கிறார்கள், முன்னிலை வகித்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட அந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு அந்நிய, அது ஒரு அந்நியமான ஒரு தன்மை, நமக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லையோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுடைய பிரச்சாரம், ஊடகங்களுடைய பொய் பிரச்சாரம், மற்றவர்களின் ஒடுக்க வேண்டும் என்ற நிலை, சூழ்ச்சிகள், இவைகள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே இப்படிப்பட்ட நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வகையில் இந்த நாட்டிலே நாம் பிறந்திருப்பதை பற்றி நாம் பெருமை அடைய வேண்டும். உலக நாடுகளிலே நிலப்பரப்பிலே 7வது இடத்தில் இருக்கிறது நம்ம இந்தியா. அமெரிக்கா, கனடா, அதுபோல ஆஸ்திரேலியா, சைனா, பிரேசில் போன்ற எல்லா நாடுகளிலும் அடுத்த கட்டமாக நிலப்பரப்பில் அதிக நிலப்பரப்பை கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறது. இங்கே கிட்டத்தட்ட 121 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 20%க்கும் அதிகமான சதவீதத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம் நாடுகள் உட்பட அத்தனை நாடுகளிலும் அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கின்ற நாடுகளிலே 3வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. இந்தியாவுக்கு அடுத்துதான் மற்ற முஸ்லிம் நாடுகளும் கூட இருக்கின்றன. இன்றைக்கு ஒரு மனிதர் இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு பாஸ்போர்ட் விசா இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியும், தொழில் செய்ய முடியும், வியாபாரம் செய்ய முடியும், அரசாங்கம் அரசியல் செய்ய முடியும். ஆனால் சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே 70 கிலோமீட்டர் அளவுக்கு தான் அவருடைய ஆட்சி, அதுக்கு மேல் போவதாக இருந்தால் பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடியாது, விசா இல்லாமல் போக முடியாது. அந்த அளவுக்கு நீண்ட பரப்பளவை கொண்ட இந்தியா நாம் நினைப்பது போன்றல்ல. பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பங்களிலும் எல்லா விதமான வியாபாரம் வாங்குதல் கொடுத்ததிலும் மிக முதன்மையான இடத்தில் இருக்கிறது. ஒரு மதிக்கத்தக்க நாடாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே 2 விஷயங்கள் தான் இந்த நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு. அது இல்லை என்று சொன்னால் இந்தியா இன்னும் பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கும். ஒன்று மதவாதம், மற்றொன்று ஊழல். இந்த இரண்டும் தான் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட பீடை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை தவிர்த்து விட்டு போக முடியாது என்ற சூழ்நிலை அளவுக்கு அது வளர்ந்து விட்டிருக்கிறது. இந்த இரண்டும் இந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்படுமானால், துப்புரப்படுத்தப்படுமானால் இந்த நாடு மிக செழுமை மிக்க நாடாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு கூட இவ்வளவு வளர்ந்திருக்கிற இந்த நாடுகளும் கூட கிட்டத்தட்ட 20%க்கும் அதிகமானவர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட சிரமப்படுகிறார்கள். அதிகமான மக்கள் $1 அளவுக்குள்ள அந்த பொருளை தான் ஒரு மாத அளவினுடைய சம்பளமாக பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். இத்தனைக்கும் காரணம் ஊழல் தான். இந்த ஊழலும் மதவாதமும் ஒழிப்பதுதான் இந்திய மக்களுடைய கடமை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்பமாக இந்த சுதந்திர போராட்டத்துடைய துவக்கத்தை ஏற்படுத்தியவர் வங்கதேச சிங்கம் என்று சொல்லுகிற சிராஜு தௌலா என்பவராகும். முதல் மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய போர் நடந்தது வங்கதேசத்தில் தான். ஆங்கிலேயர்கள் அந்த அரசாங்கத்தை, இந்தியாவுடைய அரசாங்கங்களிலே முதல்ல அரசாங்கத்தை பறித்தது வங்கதேசத்தை தான். அங்கு இருக்கக்கூடிய சிராஜு தௌலா அவர்கள் அந்த வங்கதேசத்தினுடைய அரசராக இருந்தார்கள். 1756 ஆண்டு அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது ஆங்கிலேயர்களுடைய இது அதிகமான போது, கெடுபிடி அதிகமான போது அவர்களை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி முயற்சித்தார்கள். கடைசியில ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போரிலே அவர்கள் இவர்களை ஒழித்து கட்டிவிட வேண்டும். வங்க தேசத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் எங்கேயும் இவர்கள் இருக்கக்கூடாது என்ற நிபந்தத்திலே அந்த போரிலே அவர்கள் இறங்கினார்கள். ஆனால் அவர்கள் வைத்திருந்த வெடிப்பொருட்கள், கடுமையான மழையின் காரணமாக, 4 நாட்கள் தொடர்ந்து அடித்த மழையின் காரணமாக அந்த வெடிப்பொருட்கள் எல்லாம் வீணாகி போய்விட்டன. அதனால் அவர் போரில் தோக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இல்லை என்று சொன்னால் அன்றைக்கே சுதந்திரம் முடிந்திருக்கும். அதுக்கு பிறகு வெள்ளையர்களுடைய நடமாட்டம் இந்தியாவிலே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வீர தீரமான முறையில் போராடியவர்கள் சிராஜ் தௌலா. அதற்கு அடுத்து மைசூர் வேங்கை என்று சொல்லப்படுகிற திப்பு சுல்தான், மாவீரன் திப்பு சுல்தான், மாவீரன் என்று நெப்போலியனில் சொல்லப்படும், நெப்போலியனுடைய காலத்திலே வாழ்ந்தவர் தான் திப்பு சுல்தான். மிகப்பெரிய வீரர். அவர் பிறந்ததிலே இருந்து தன்னுடைய தந்தையால் வளர்க்கப்பட்ட அந்த நிலை காரணமாக ஆங்கிலேயர் மீது கடுமையான வெறுப்பு கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த நாட்டிலிருந்து ஒரு மனிதரும் கூட வெளியேறாத வரை நான் பஞ்சு மத்தையிலே படுக்க மாட்டேன் என்று சபதம் செய்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மாவீரன். எங்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் வருவார்களோ அங்கெல்லாம் துரத்தி அடித்து பிரிட்டனுடைய மிகப்பெரும் பதவிகளாக திகழ்ந்த, பெயர் பெற்றவர்கள், உலக அளவிலே பெயர் பெற்ற கேப்டன்கள் எல்லாம் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் இங்கிருந்து போகின்ற தகவல் என்ன என்று சொன்னால், திப்பு சுல்தானால் கொல்லப்பட்டார், திப்பு சுல்தானால் கொல்லப்பட்டார் என்பதாகத்தான். நீண்ட நெடுங்காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. பரங்கியர்களுடைய கடுமையான வெறுப்புக்குள்ளான திப்பு சுல்தான் அவர் எந்த அளவுக்கு வெறுத்தார்கள் என்பதை வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிற போது, தாங்கள் வளர்க்கின்ற நாய்க்கு திப்பு என்று பெயர் வைத்திருப்பார்கள். தன்னுடைய பிள்ளைகள் சாப்பிட மறுத்தால் அந்த பிள்ளைகளிடத்திலே பயப்படுத்துவார்கள். பூச்சாண்டியை எப்படி பயப்படுத்துவார்களோ அதுபோல நீ சாப்பிடவில்லை என்றால் திப்பு இடத்திலே குடித்து கொடுத்து விடுவேன் என்று பயப்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு கடுமையான வெறுப்புக்குள்ளானவராக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் பிரிட்டனுடைய பார்லிமெண்டிலே ஒரு விவாதம் நடைபெறுகிறது. இந்தியாவுக்கு இதுவரையிலும் பல தளபதிகள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், ஒருவரும் திரும்ப வரவில்லை. மிகப்பெரும் போர் திறன் பெற்றவர்கள், போருடைய யுத்தி தெரிந்தவர்கள், அதனுடைய எல்லா விதமான வகைகளையும் அறிந்தவர்கள், இவர்களெல்லாம் இந்தியாவுக்கு சென்று ஒவ்வொரு இடத்திலிருந்து கொல்லப்பட்டு அவர்கள் பிணமான செய்தி தானே நமக்கு கிடைக்கிறது என்ற விஷயம் அந்த பாராளுமன்றத்திலே பேசப்படுகிறது. எதிர்கட்சியினர்கள் அதை பற்றி பெரிய விமர்சனம் செய்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்த ஒருவர் எழுதுகிறார், திப்பு சுல்தானை பற்றி பேசப்படுகிற அந்த பாராளுமன்றத்தினுடைய கூரைகள் நடுங்கின என்று எழுதுகிறார். அங்கே இருந்த அத்தனை பேர்களுடைய வயிறும் கலக்கம் உண்டானது. நீண்ட தூரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேயர்களை பயப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக திகழ்ந்தவர்கள். கடைசியாக அவர்கள் முன்னேறி 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 தன்னுடைய ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற தன்னுடைய அரண்மனை பக்கத்திலே வந்து விட்டார்கள். ஒரு நாள் மதிய வேளையிலே திப்பு சுல்தான் அவர்கள் உணவருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் அதிகமாக வந்துவிட்டன. ஜாஃபர் என்று சொல்லுகிற அந்த படைத்தலைவர் கொல்லப்பட்டு விட்டார். அதற்கு பின்னால் திப்பு சுல்தானுடைய மாளிகையை நோக்கி படை நடத்தி வருகிறார்கள் என்ற செய்தி தெரிந்த உடனேயே திப்பு சுல்தான் உடனடியாக மறு உத்தரவு பிறப்பித்தார். இன்னவரை தளபதியாக நியமியுங்கள், நான் இப்போது உள்ளே நான் போகிறேன், என்னுடைய குதிரையை தயார் செய்யுங்கள், என்னுடைய வாழை எடுத்து என்னுடைய கையிலே கொடுங்கள் என்று சொல்லி சாதாரணமான ஒரு சிப்பாயை போல வேடம் அணிந்து கொண்டு கையிலே வாழையும் எடுத்துக்கொண்டு எதிரிகளை போராடுவதற்காக வெளியிலே கிளம்பி சென்றார். சாப்பாடு கூட இல்லை, சாப்பாட்டிலே கையை வைத்தவர்கள் கையை கழுவி விட்டு வெளியிலே சென்றார்கள். வேகமாக தன்னுடைய வாளை சுழற்றினார்கள். சுழற்றி சுழற்றி அந்த வாளுக்கு முன்னால் அவர்கள் அத்தனை தலைகளும் கீழே விழுந்தன. அவ்வளவு வேகமாக தன்னுடைய அந்த வீராதீரத்தை இங்கே காட்டினார்கள். கடைசியில் எதிர்கொடிய துப்பாக்கியினுடைய குண்டுக்கு ஆளாகி பல குண்டுகள் தன்னுடைய நெஞ்சிலே மார்பிலே வாங்கிக் கொண்டு கீழே சாய்ந்தார்கள். சாய்ந்து கிடக்கிறார்கள். ஓரளவுக்கு அவர்கள் சாய்ந்து விட்ட போது போரே முடிந்து விட்டது என்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. அங்கே இருந்த ஒரு ஆங்கில வீரன் எல்லாரையுமே பார்வையிட்டுக் கொண்டு வருகிறான். அப்படி வருகிற போது அவர்கள் அணிந்திருந்த அந்த பெல்ட்டிலே ஒரு தங்க வளையம் இருந்தது. பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருந்தது. அந்த தங்க வளையத்தை எடுப்பதற்காக வேண்டி அவன் யார் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. இருந்த இறந்து கிடக்கிற பூமி களத்திலே கிடக்கிற வீரர் திப்பு சுல்தான் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அந்த தங்க வளையத்தை எடுப்பதற்காக வேண்டி அவர்களை அந்த மலத்தி போட பார்க்கிறான். அவர்கள் அப்படி கவர்ந்து கிடக்கிறார்கள், மலத்தி போட பார்க்கிறான். அவனால் முடியவில்லை. அவ்வளவு பலம். ஒரு வகையால் அவர்களை கலட்டி அவர்களை தள்ளி கீழே தள்ளி விட்டான். வந்தவுடனே அந்த குற்றுயிராக கிடக்கிற அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய கண்களுக்கு தெரிந்த அந்த வெள்ளையனை அப்போதும் வெட்டிவிட வேண்டும் என்று சொல்லி வாளை அந்த நேரத்திலும் கூட ஊங்குகிறார்கள். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்தான் தானா, தன்னுடைய இடுப்பிலே சொருவியிருந்த அந்த துப்பாக்கி எடுத்து அவர்கள் குறவலையை நோக்கி சுட்டான். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். யாரை கொண்டோம் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. எல்லா போரும் நெடுந்து விட்ட பிறகுதான் அங்கே மாலை நேரம் சூரியன் மறைந்து அஸ்தமிக்கிற அந்த நேரத்திலே யாரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்வையிட வருகிறார்கள். அந்த நேரத்திலே திப்பு சுல்தான் ஒரு சாதாரண சிப்பாயினுடைய உடையை அணிந்து கொண்டு அங்கே கிடக்கிறார். அதை பார்த்த உடனே வெள்ளையர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மகிழ்ச்சி ஆறாவாரத்தில் என்ன வார்த்தையை வெளிப்படுத்தினார்கள் தெரியுமா? இனி இந்தியா நம்முடைய நாடு என்று சொன்னார்கள். இதுவரையிலும் அந்த இந்தியாவில் உள்ளே நுழைய முடியவில்லை, ஒன்றுமே செய்ய முடியவில்லை, இனி இந்தியா நம்முடையது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டார்கள், குதூகலித்தார்கள். இப்படியெல்லாம் தங்களுடைய உயிரை இந்த நாட்டுக்காக வேண்டி, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி சாதாரணமாக மாய்த்துக் கொண்டவர்கள் முஸ்லிம்கள். அதற்காக வேண்டி முஸ்லிம்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த அரசியலையும் எங்களுக்கு இடம் தர வேண்டும் என்று கேட்கவில்லை. பன்னூற்று கணக்கான, பல்லாயிரக்கணக்கான, அதாவது உயர் பதவியில இருந்தவர்கள், உயர் அந்தத்தில் இருந்தவர்கள் என்பது தான் கணக்கிலே வருகிறதே தவிர, சாதாரண மக்கள், சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள், எந்த அளவுக்கு தங்களை அதில் ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்று கணக்கிலே வரவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமியர்களால் இந்த நாடு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களால் இந்த நாடு மிகவும் வலிமையான ஒரு நாடாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்று அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் எந்த சூழ்நிலையை பார்க்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் டெல்லியிலே முகலாய பேரரசர்களுடைய கடைசி குலக்கொழுந்து என்று சொல்லப்படுகிற பகதூர் ஷா 1857 ஆண்டு முதல் 1862 ஆண்டு வரையிலும் போராடினார்கள். 5 ஆண்டுகள் உலக இந்தியா மக்களுடைய, அத்தனை மக்களுடைய அபிமானத்திற்கு உரித்தானவர்கள். அன்றைய காலகட்டத்திலே, அவர்கள் இருந்த காலகட்டத்திலே வேற்றுமை இருக்கவில்லை, இந்து முஸ்லிம் என்ற பிரிவினை அங்கு காட்ட முடியவில்லை, அதை செயல்படுத்த முடியவில்லை. அத்தனை பேர்களுக்கும் பொது மனிதராக இருந்தவர்கள். கடைசியில டெல்லியில அவர்கள் இருக்குகின்ற நேரம் வரையிலும் கிட்டத்தட்ட அவர்கள் 84 வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வயது வரையிலும் அவர்கள் தளர்ந்து போகவில்லை. எத்தனை எத்தனை ஆசிய வார்த்தைகள் ஆங்கிலேயர்களால் காட்டப்பட்டன, அதுக்கு மசிந்து போகவில்லை, நின்று போராடினார்கள். கடைசியில அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்கள் அங்கே நாடு கடத்தப்பட்டு அங்கேதான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். எப்போது பகதூர் ஷா இந்தியாவிலிருந்து அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்களோ அன்றைய ஒரு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 27,000 மக்களை கொன்று குவித்தார்கள் வெள்ளையர்கள். அவர்கள் இருக்கிற போது எந்த மனிதனின் மீது கை வைக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்திய மக்களை கொன்று குவித்து தான், அவருடைய ரத்தங்களின் மீது தான் அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். எத்தனை எத்தனையோ கொலைகள். கேரளாவில மாப்பிள்ளைமார்கள் என்று சொல்லுகிற மலபாரை சேர்ந்தவர்கள் கடுமையான போராட்டம் நடத்தினார்கள். கடைசியிலே அவர்கள் போராட்டிலே கலந்து கொண்ட 55 பேர்களை ஒரு ஊர்சு வண்டியிலே வெள்ளையர்கள் அதனை ஏற்றி விட்டார்கள். சாக்கு மூட்டை ஏற்றுவது போன்று ஏற்றி விட்டார்கள். திருவூர் என்ற ஊரிலே இருந்து அந்த வண்டி புறப்பட்டு வருகிறது. இப்ப கோயம்புத்தூர்ல அதற்கு ஸ்டேஷன் கிடையாது. அந்த காலத்திலே போத்தனூர் என்று ஒரு ஸ்டேஷன் இருக்கிறது. திருவூரிலே இருந்து சொரனூர் வந்தபோது தண்ணீர் என்று கேட்டு அதில் உள்ள அந்த 50 நபர்களும், அடைக்கப்பட்டிருக்கிற 50 நபர்களும் தாகத்தால் தண்ணீர் என்று அலறிக்கொண்டிருக்கிறார்கள். சொரனூரில் உள்ள பிளாட்பாரத்தினுடைய மக்கள் அந்த அலறலை கேட்டிருக்கிறார்கள். அதற்கடுத்து உழவுக்கோடு, இன்று பாலக்காடு என்று சொல்லப்படுகிற உழவுக்கோடு ஸ்டேஷன்ல வண்டி நின்ற போதும் அந்த அலறல் சத்தம் கேட்டது. அதற்கடுத்து போத்தனூரில் 1.5 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு போத்தனூரில் வந்து அந்த வண்டி நின்ற போது எந்த சப்தமும் கேட்கவில்லை. அதை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கேப்டன் அவன் என்ன பார்க்கிறான், இதுவரையிலும் சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது, தண்ணீர் என அளவில் சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது, சத்தம் நின்று போய்விட்டது என்று சொல்லி அந்த கூட்சினுடைய அந்த கதவை திறந்து பார்க்கிறான். அத்தனை இவர்களும் பிணமாக கீழே விழுந்தார்கள். அவ்வளவு கொடுமைப்படுத்தியவர்கள் இந்த பரங்கியர்கள். அத்தனை பேர்களும் முஸ்லிம்கள். இவ்வாறு எவ்வாறெல்லாம் தங்களுடைய அக்கிரமத்தை, தங்களுடைய அநீதத்தை இந்த நாட்டிலே நிலைநாட்ட முடியுமோ அத்தனையும் செய்து முடித்தவர்கள். ஒரு வல்லாராசியை குறிப்பிட்டு காட்டுகிறார், நான் அயோத்தியா என்ற பகுதியில் நான் வசித்துக் கொண்டு வந்தேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து எனக்கு பிண வாடை வீசியது. நெருப்பில மனிதர்களை தூக்கி போட்டால் எப்படி வாடகை வீசுமோ அதுபோல பிணவாடை வீசியது. என்னுடைய கதவுடைய அந்த என்னுடைய வீட்டினுடைய ஜன்னலை திறந்து பார்க்கிறேன், அங்கே கிட்டத்தட்ட 200 பேர்கள் நிர்வாணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த 200 பேர்களும் ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள். அந்த 200 பேருடைய ஆடைகளையும் கணிந்து வரிசையாக நிற்பாட்டப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயர் வந்து கேட்கிறார், நீ இந்த போராட்டத்தை கைவிடுகிறாயா, உன்னை மன்னித்து விடுகிறோம், எங்களை எங்களிடம் எங்களுக்கு எதிராக போரிடக்கூடாது, போர் செய்யக்கூடாது, போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கேட்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேர்களும் சொன்னார்கள், நாங்கள் இறந்த பிறகும் போராடுவோம் என்று சொன்னார்கள். எங்களுடைய உயிரை கொடுத்து நாங்கள் போராடுவோம் என்று சொன்னார்கள். அப்படியானால் அந்த நெருப்பிலே விழுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவராக கொடுத்து பிடித்து பிடித்து அந்த நெருப்பிலே போடப்படுகிறது. அத்தனை பேர்கள் நெருப்புடைய அந்த வேதனை ஏற்றுக்கொண்டார்களே தவிர இந்த நாட்டை காட்டிக் கொடுக்கவில்லை, இந்த நாட்டுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள், அற்ப காட்சிகளுக்காக இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கௌரவிக்கப்படுகிறார்கள், மிகப்பெரிய அளவில் பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அகமதுல்லா சார் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஆளும், அவர் சென்னையை சேர்ந்தவர் என்று வரலாறுகளை குறிப்பிடுகிறார்கள். நம்ம நாம் வசிக்கக்கூடிய சென்னையை சேர்ந்தவர், வங்காளத்தினுடைய சிராஜ் ஜவுளாவுக்கு அடுத்து அடுத்த ஒரு அரசராக திகழ்ந்தவர்கள். அங்கே அத்தனை பேர்களுக்கும் சுதந்திர தேகத்தை ஊட்டினார்கள், அந்த தாகத்தை ஏற்படுத்தினார்கள். தன்னுடைய பேச்சின் மூலமும் தன்னுடைய எழுத்தின் மூலமும் அந்த வேகத்தை ஏற்படுத்தினார்கள். சந்தர்ப்பம் வருகிற போது வாளிலே கையிலே வாளை ஏந்தி போர்க்களத்திற்கும் போனார்கள். மிகப்பெரிய வீரராக திகழ்ந்தார்கள். அவரை அரசாங்கம், அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை பிடித்து அவருக்கு தூக்கு தண்டனை என்று முடிவு செய்து நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார், அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார் என்பதாக சொல்லி அவரை தூக்கு கைகளுக்கு தயாரான நிலையிலே சிறையில் அடைத்து விட்டார்கள். இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். அன்றைய நேரத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து அவர் சிறைப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்த உடனேயே அது எந்த சிறை என்று கண்டுபிடித்து அந்த சிறையை உடைத்து அதில் இருந்து அவரை மீட்டுக் கொண்டு வந்தார்கள். ஆங்கிலேயர்களால் அவர் மீது ஒன்றுமே செய்ய முடியவில்லை, எந்த விதமான ஒரு கெடுதியும் அவருக்கு ஏற்படுத்த முடியவில்லை. வெளியில வந்த பிறகு தன்னை ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து பைசாபாத் இருக்கின்ற பகுதியில் தன்னுடைய அரசாங்கத்தை நிறுவி அங்கே திரை கொடியுடன் கூடிய ஒரு கொடியை அங்கே மேலே ஏற்றி, இது இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய சரியத்தின்படி செயல்படக்கூடிய அரசாங்கம் என்று அறிவிப்பு செய்தார்கள். அன்றைக்கு இருக்கிற அத்தனை மக்களும் அவருக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். தனக்கு தன்னுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பக்கத்தில் இருக்கிற சிற்றரசர்களுக்கும் நவாபுகளுக்கும் நிஜாமுகளுக்கெல்லாம் தபால் எழுதி ஒட்டுமொத்தமாக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர்களை எதிர்க்க வேண்டும், இவர்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேர்களுக்கும் நேரடியாகவும் தபால் மூலமாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்துக் கொண்டிருக்கிற போது ஜெகநாத சிம்மன் என்று சொல்லுகிற ஒரு சிற்றரசன் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தான், உங்களது கோரிக்கை உங்களது வேட்கை நியாயமானது, கண்டிப்பாக இவர்களை நாம் வெளியேற்ற வேண்டும், அது சம்பந்தமாக நான் சில ஆலோசனைகளை வைத்திருக்கிறேன், நீங்கள் இங்கே வந்தால் நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக சொல்லி அழைப்பு கொடுத்தார். அவர்கள் ஒரு யானையின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு அந்த அரசனை சந்திப்பதற்காக போகிறார்கள். போகிற போது அந்த அரசனுடைய கோட்டைக்குள்ளே கதவு திறக்கப்பட்டது, கோட்டைக்குள்ளே யானையோடு உள்ளே சென்றார்கள். சென்ற உடனே அந்த கோட்டையினுடைய கதவு பூட்டப்பட்டது. பூட்டப்பட்ட உடனே இவர்கள் பார்க்கிறார்கள், திடுக்கிட்டு பார்க்கிறார்கள். அரசனுடைய தம்பி அவன் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு அந்த சோரின் மீது நின்று அவர்களை குறிபார்த்துக் கொண்டிருக்கிறார். எப்ப அவர்கள் உள்ளே வருவார்களோ அப்போ அவர்களை சுட்டு வீழ்த்த வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த காலத்திலே அவருக்கு 50,000 ரூபாய் பரிசு தருவேன் என்று சொல்லியிருந்தது. அவரை பிணமாகவோ அவருடைய தலையை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 50,000 ரூபாய் பரிசாக தருவேன் என்று சொல்லியிருந்தது. அந்த 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அண்ணன் தம்பி இரண்டு பேர்களும் அங்கே சூழ்ச்சி செய்து அவரை வரவழைத்து துப்பாக்கியினால் சுட்டவர்களை கொண்டார்கள். கொண்டு அவர்களுடைய உடல் கீழே கிடக்கிறது. ஜெகநாதன் சிம்ம அவன் அவனுடைய தம்பி வந்து அந்த தலையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய விருட்டுவாசருடைய அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார். அங்கே அந்த தலையை ஒப்படைத்தான். ஒப்படைத்து 50,000 ரூபாய் பெற்றுக் கொண்டான். அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, அந்த தலையை மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிற இடத்திலே கொண்டு போய் ஒரு கம்பத்தில் என்ன தூக்கி நிறுத்தினார்கள். அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு வந்து துண்டு துண்டாக வெட்டினார்கள், வெட்டி நெருப்பிலே போட்டு பொசிக்கிறார்கள். இப்படியெல்லாம் கொடுமைகள் நடந்த பிறகுதான் சுதந்திரம் கிடைத்திருக்கிற அம்புக்குரிய சகோதரர்களே. எத்தனை எத்தனை முஸ்லிம்கள் பட்டியலிட முடியாது, வருட கணக்காகும் பெயர்களை சொல்வதாக இருந்தார். அத்தனை முஸ்லிம்களுடைய தியாகங்களுக்கு பிறகு, அவர்களுடைய அர்ப்பணிப்பு தன்மைக்கு பிறகுதான் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஏதோ காந்தி வந்த உடனே தூக்கி கொடுத்துருல, காந்தியும் கூட ஒரு நேரத்தில் செம்மா ரொம்ப காலம் தாழ்ந்த பிறகுதான் அவர் போராட்டத்திலே வந்தார். அவருக்கு ஒரு நிலை நிகழ்ந்தது, அதன் காரணமாக அந்த வேதனையின் காரணமாக அவர் வந்தார். அவர் குறை சொல்லவில்லை, ஆனால் அவர் இருக்கிற முஸ்லிம்கள் மீது நன்றி உணர்வோடு இருந்தார். அது மட்டும் உண்மை, ஒருபோது முஸ்லிம்களுக்கு எதிராக அவர் எந்த கருத்தையும் சொன்னதில்லை. தேசபிதா என்றும் மகாத்மா என்றும் இன்றெல்லாம் நாம் அவரை போற்றுகிறோம். மகாத்மா என்ற பட்டத்தை கொடுத்ததே முஸ்லிம்கள் தான். அகிம்சாவளி போராட்டம் என்று வருகிற போது, அந்த போராட்டத்திற்கு யாரை தலைமையேற்க வைப்பது என்ற ஆலோசனை நடந்த போது, முஸ்லிமை சேர்ந்த ஒருத்தர் தான், இவரை நீங்கள் அந்த போராட்டத்திற்கு தலைவராக ஏற்படுத்துங்கள் என்று காந்தியை சுட்டிக்காட்டியதும் முஸ்லிம்கள் தான். இந்த நாட்டுக்கு காந்தி அறிமுகப்படுத்தி வைத்ததும் அவருக்கு பட்டம் கொடுத்ததும் முஸ்லிம்கள் தான். அபுல் கலாம் ஆசாத் அவருடைய, அதாவது முகமது அலி ஜவஹர், சவுக்கத் அலி என்று சொல்கிற அந்த இரண்டு பேர்களையும் தன்னுடைய பக்கத்தில் வைத்துக் கொண்டு காந்தி சொல்லுவார், இவர்கள் என்னுடைய சிங்கங்கள் என்று சொல்லுவார். வேறு யாரையும் பக்கத்தில் வச்சு சொன்னதில்லை, என்னுடைய சிங்கங்கள், என்னை பாதுகாப்பவர்கள் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு முஸ்லிம்களோடு நெருக்கம் இருந்தது. சவுக்கத் அலி மௌலானா சவுக்கத் அலி முகமது தாயார் அவர்கள் இந்த ராட்டையின் மூலமாக துணி நெய்பவர்கள். அப்படி துணி நெய்துவிட்டு அந்த துணியை காந்தியின் மீது இருக்கிற பற்றுதலின் காரணத்தினால், அவர் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பின் காரணத்தினால் அந்த துணியை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தார்கள். அன்பளிப்பாக போர்த்தி கொடுத்தார். இப்படி போர்த்தி கொடுத்து சொன்னார், இது கதர் ஆடை என்று சொன்னார். கதர் என்று சொன்னால் இதை கௌரவமாக இந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு சொல்வதற்கு போல, இந்த இதை கதராக அணிந்து கொள்ளுங்கள், கௌரவமாக அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய மேலே போட்டுக் கொடுத்தார். அதான் கதராடையான ஆடது. இன்றைக்கும் அந்த பெயர் நிலைத்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய எண்ணிலடங்காத தியாகமும், அவர்களின் எல்லா விதமான அதாவது அர்ப்பணிப்பு தன்மையும் தான் இந்த அளவுக்கு நமக்கு நாட்டுக்கு சுதந்திரத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரோ என்னமோ சொல்லிக் கொண்டு போகிறார்கள், அதை பற்றி கவலை இல்லை. இந்த நாட்டினுடைய குடிமகன் என்ற அடிப்படையிலே, எனக்கும் இந்த நாட்டினுடைய உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அந்த உணர்வு இருக்க வேண்டும். நம்முடைய நாடு, நம்முடைய நாட்டை, அதாவது சிதைக்க வருபவர்கள், அதற்காக அந்த ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்திவிட்டு அந்த சூழ்ச்சிக்கு அடிமையாகி முஸ்லிம்களுக்கு மத்தியில் விதர்ப்பங்களை ஏற்படுத்திய அந்த விவகாரங்கள் எல்லாம் அதற்கு பின்னால் நடந்தன. ஆனால் அத்தனை முஸ்லிம்கள் அத்தனையும் விட்டுவிட்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் சுதந்திரம் கிடைக்கிற நேரத்திலும் கூட அந்த காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்திய போது மௌலானா மஹதி அவர்களும் அதுபோன்ற சிலர்களும் அதை நீக்குவதற்கு எத்தனையோ பாடுபட்டார்கள். முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த வேற்றுமையை நீக்குவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள். எல்லாருமே ஒன்றாக வாழ வேண்டும், எல்லாருமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகள் எந்தெந்த வகைகளில் இருக்கிறது, ஆனால் பல மதங்கள் இன்றிருக்கிற இணைந்திருக்கிற நாடு இந்திய நாடு. பலவிதமான கலாச்சாரங்கள், பலவிதமான மொழிகள், இந்தியாவில் இருக்கிறது போன்ற மொழிகள் அளவுக்கு வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. அத்தனை மொழிகள், அத்தனை கலாச்சாரம், நிலப்பரப்புகளிலும் கூட வித்தியாசம் வித்தியாசமான நிலப்பரப்புகள் இல்லையா. ஒவ்வொரு பகுதியினுடைய சீதோஷனையும் ஒவ்வொரு விதமான சீதோஷ நிலைகள், ஒவ்வொரு விதமான பசுமைகள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு எல்லாமே கலந்த, ஒரு அத்தனை மலர்களும் கலந்த ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. இதை சீரழிக்க வேண்டும், இதை இன்னுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்ற முயற்சியிலே பலர்களும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் நாம் அதற்கு அனுமதித்துவிடக் கூடாது. இன்றொன்றையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவு பெரிய ஆங்கில அரசாங்கத்தையே ஓட ஓட விரட்டி அடித்த முஸ்லிம்களால் இந்த ஊழல்வாதிகளையும் மதவாதிகளையும் விரட்டியடிக்க முடியாமல் இல்லை. அவர்கள் உத்தியாயத்தோடும் கீழே இறங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் ஒருவரும் தாக்கு பிடிக்க முடியாது. இருந்த போதிலும் கூட அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு அடங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை விதமான அத்துமீறல்கள், எத்தனை விதமான அதாவது கலகங்கள், எத்தனை விதமான பிரச்சனைகள் அத்தையுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டிற்காக பாடுபட்டிருக்கிறார்கள், முயற்சித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம இதில் நினைவில் வைத்துக் கொண்டு நம்முடைய நாடு என்ற அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்மை விளங்கிக் கொள்கிற அந்த தன்மையை எதிரிகளுக்கும் யாரெல்லாம் சூழ்ச்சிக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுத்தால வழங்கி அருள்வானாக. இந்த நாட்டினுடைய உணர்வை இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்கள் உணரும்படி அல்லாஹ்வுத்தால செய்தருள்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாசல் தவான் அஹமதுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல போங்க.